சிஐடி சந்துரு, எழுதியவர் தேவன். பாகம் ஒன்று, அத்தியாயம் ஒன்று. இரண்டு அதிசயமான பேட்டிகள். மனித சுபாவங்களில் எண்ணற்ற வகைகள் இருக்கின்றன. அவற்றில் மிக பெரும்பாலானவை ஒரே திசையை நோக்குபவை. ஒரு சின்ன காரியம் செய்துவிட்டு பெரும் புகழ் பெற விரும்புபவர்கள், அதை பற்றி அடிக்கடி பேசுகிறவர்கள், ஒரு சில இடங்களில் தலையை காட்டிவிட்டு புகைப்படத்திலும் புகுந்து கொள்பவர்கள், தன் அருமை பெருமைகளை இன்னும் உலகம் கண்டு கௌரவிக்கவில்லை என்று நிரந்தரமாக குறை சொல்பவர்கள், இந்த மாதிரி ரகங்களை சேர்ந்தவர்கள்தான் பெரும்பான்மை கட்சியை அலங்கரிப்பவர்கள். ஹாஸ்யமாக எழுதுவதற்கு இவர்கள் தருகிற விஷயம் வேறு யாருமே கொடுக்க மாட்டார்கள். சிஐடி சந்துரு ஒரு தனி ரகம். ஏன், அவன் தன்னந்தனி ரகம் என்று கூட சொல்லலாம். அவன் எந்த இடத்திலும் சந்தர்ப்பத்திலும் சுய விளம்பரத்திற்காக காத்து நின்றதில்லை. ஆனால் அவன் பெயர் அடிக்கடி பத்திரிகையில் வந்து கொண்டிருந்தது. ஒரு பொது இடத்திலாவது அவன் முகத்தை நீட்டியதில்லை. எனினும் அவன் படத்தை தேடி பிடித்து பிரசுரம் செய்தார்கள். அழைப்புகள் அனுப்பிய இடத்தில் அவனுக்காக காத்து கொண்டிருந்த போது அவனை முன்பின் அறியாத 15 இடங்களில் அவன் சுற்றி கொண்டிருப்பான். குதிரை பந்தய மைதானத்திலும் அவனை பார்க்கலாம். அதே தினத்தில் கதா காலட்சேபங்களிலும் ஒரு மூலையில் அவனை காணலாம். ஞாயிற்றுக்கிழமை காலைகளில் ஏலம் நடக்கும் இடங்களில் நிற்பான். மாலை வேளைகளில் மூர் மார்க்கெட்டில் பழைய புஸ்தகங்களை அலசிக்கொண்டு பொழுது போக்குவான். மண்ணடி பக்கம் ஏதேனும் ஒரு தண்ணீர் பந்தலின் மண் தரையில் குத்திட்டு உட்கார்ந்து சீராளத்திற்கு சட்னி கேட்பதும் உண்டு. மவுண்ட் ரோட் பெரிய ஹோட்டலில் ஏர் கண்டிஷன் செய்த அறையில் மெத்தை விரித்த நாற்காலியில் சாய்ந்தபடி ஃப்ரூட் சாலட் சுத்த மோசம் என்று புறங்கையால் தள்ளுவதும் அவனுக்கு சகஜம்தான். எல்லோரும் எதையாவது பார்க்க ஓடிக்கொண்டிருக்கும் போது உட்கார்ந்து கொண்டிருப்பான். எல்லோரும் நின்று யோசிக்கும் போது நிற்க நேரமில்லை என்று டாக்ஸியில் விரைந்து செல்வான். ஆனால் எந்த காரியம் என்றாலும் சாதனையாவது என்னவோ சந்துருவுக்குத்தான். தினசரி பத்திரிகையை எடுத்தால் எல்லோரும் வழக்கமாக வாசிக்கும் பகுதிகளை அவன் வாசிக்கவே மாட்டான். குறிப்பிட்ட சில விளம்பரங்களை உன்னிப்பாக படிப்பான். சிறிய எழுத்துக்களில் வரும் செய்தி குவியல்களை பார்ப்பான். பெரிய விஷயங்களை தெரிந்து கொண்ட மாதிரி தலையை ஆட்டி திருப்தி தெரிவிப்பான். அதே பத்திரிகைகளில் கொலை கேசுகளை படித்துவிட்டு பரிகாசமாக சிரிப்பான். கோபாலசாமி கவுண்டன் சந்திரசூடம் பிள்ளையை கத்தியால் குத்தினான். தீர்ப்பு சொன்ன பாவத்திற்காக ஜட்ஜ் சங்கரப்பாவின் பெயருக்கு முதல் ஸ்தானம் கொடுத்திருக்கிறார்கள் என்பான். சந்துரு ரொம்பவும் சிரித்து, இதோ மாதர் சங்க ஆண்டு விழாவுக்கு அடுத்த செய்தி. தெப்பக்குளத்தில் ரங்கம்மாள் 27 வயது மிதந்த செய்தி பிரசுரமாகியிருக்கிறது. யாரையா இவர்களுக்கு நகைச்சுவை போதாது என்கிறது என்று கேட்பான். அவன் அடுத்தபடி என்ன செய்வான்? அவன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும் என்று யாருக்குமே சொல்ல தெரியாது. அவனுக்கே தெரியுமோ என்னமோ என்று கூட யோசிக்கும்படி இருக்கும். ஆனால் அவன் சொன்ன பிறகு எல்லோரும் ஆச்சரியப்படுவார்கள். அவன் மட்டும் கல்லு பிள்ளையார் போல இருப்பான். அவன் வார்த்தைகளில் வேகம் இருந்தது, கணம் இருந்தது. பேசினால் முகத்தை பெயர்க்கிற மாதிரி இருக்கும். அதை கண்டு எல்லோருமே அஞ்சினார்கள். அவன் ஆபீஸில் மேலதிகாரிகளுக்கு கூட அச்சம்தான். சந்துரு என்றால் ஜாக்கிரதையாக வேறு யாரையாவது அனுப்பி பேச சொன்னார்கள். இவனிடம் அப்படி என்ன அசாதாரணமான சக்தி இருக்கிறது என்று ஒரு முடிவு செய்வதற்குள் அந்த சக்தியை காட்டிவிடுவான். ஒரு தடவை பார்த்துவிட்டால் மறக்க முடியாத உருவம் அவனுடையது. அழகு என்று ஏமாந்து விட வேண்டாம். ஏதோ ஒரு கவர்ச்சி மட்டும் இருந்தது. நல்ல உயரம், கொஞ்சம் குட்டையாக இருந்திருந்தால் ஆசாமி பருமன் என்று சொல்லிவிடுவோம். இப்போது அந்த குறை இல்லை. மூக்கு கூர்மையாக இருக்கும். கண் விழிகள் நேரில் பார்க்க முடியாதபடி உள்ளடங்கி காணும். எனினும் பார்வையால் குத்தும் திறன் அவற்றிற்கு உண்டு. சட்டையை கழற்றினால் மார்பெல்லாம் இரும்பு என்று தோன்றும்படி கடினமாக இருக்கும். யாரையேனும் சந்துரு ஒரு முறை குத்தினால் அவன் எழுந்திருப்பதில்லை என்று சிலர் சொல்வதுண்டு. அவன் யாரையும் குத்தி வீழ்த்தினதாக செய்திகளில் காண முடியாது. சிஐடி சந்துரு உண்மையிலேயே அத்தனை கெட்டிக்காரனா? இவனுடைய மூளை எப்படி வேலை செய்கிறது என்று அநேகர் சிந்தனை செய்திருக்க வேண்டும். ஒரு கேள்வி கேட்டு முடிப்பதற்குள் அவன் பதில் கொடுத்திருக்கிறான். எதிர்பாராத விஷயங்களை திடும் என்று சொல்லி திகைக்க செய்திருக்கிறான். இந்த வகையில் பிறர் பார்த்து தன்னை மேதாவி என்று சொல்ல வேண்டுமென்று அவன் காத்திருந்ததில்லை. என்னை விட மேதாவி கிடையாது என்று திடமாக அவனே சொல்லிக் கொண்டிருக்கிறான். அவன் செய்த காரியங்களோ எவ்வித பரிசிரமமும் இல்லாமல் நடைபெற்றதாக தோன்றின. ஆகையால் அவனை பார்த்து ஒரு வந்தனம் கூறக்கூட தயங்க வேண்டியிருந்தது. அவனும் தனது வெற்றிகளை பற்றி அதிகம் நினைப்பவனாக தோன்றவில்லை. சென்னை நகரமெல்லாம் அவன் பெருமை பாடிக்கொண்டிருந்த சமயம் சிந்தாதிரிப்பேட்டையில் அவன் ஜாகையில் இரண்டாம் மாடி பெஞ்சில் விரித்த ஜம்காலத்தில் காலை நீட்டிப்படுத்து பெரிய கொட்டாவியாக வெளியிட்டு நித்திரையில் ஆழ்ந்து விடுவான். உலகத்தை பார்த்து பைத்தியக்காரர்களா என்று ஏசுவது போல் குரட்டைகளை அனுப்பி கொண்டிருப்பான். அவன் ஜாகை இருந்த அறையே ஒரு விசித்திரம். அதன் ஜன்னல் அடியிலேயே நாற்காலியை போட்டுக்கொண்டு அவன் உட்கார்ந்து விட்டால் தெருவெல்லாம் தெரியும். அந்த இடத்தில் இருந்தபடி போவோர் வருவோரையெல்லாம் கண்காணிக்கலாம். ஐயா, அறை ஜன்னலுக்குத்தானா கம்பி? பந்தோபஸ்து போதாதே என்று கேட்டால், உங்கள் வீடுகளில் திருடர்களையும் போக்கிரிகளையும் கதவுக்கு தாழ்பாலும் பூட்டும் போட்டு தடுத்து வைத்திருக்கிறீர்கள். நான் அவர்களை வரவேற்கிறேன். அவர்கள்தானே என் தொழிலை வளம் படுத்துகிறவர்கள் என்பான். இனி சிஐடி சந்துரு நம் கதையில் தாராளமாக பிரவேசிக்கலாம். போலீஸ் ஸ்டேஷனில் சந்துருவுக்கென்று ஒரு இடம் உண்டு. அது ஒரு மூலை. அங்கிருந்தபடி வருபவர்கள் போகிறவர்கள் எல்லோரையும் அவனால் கவனிக்க முடியும். அதற்காகவே பார்த்து இடம் பிடித்து கொண்ட மாதிரி இருக்கும் அது. ஆனால் சந்துரு கவனிக்கிறானா என்பது வேறு விஷயம். காலை 8 மணி இருக்கும். சந்துரு தனது இடத்திற்கு வந்துவிட்டான். சாமிநாதன் என்று கூப்பிட்டான். ஒரு கான்ஸ்டபிள் வந்து ஒரு சலாம் அடித்துவிட்டு நின்றான். சந்துரு அவனை அரைக்கண்ணால் பார்த்துவிட்டு, எத்தனை ஜாக்கிரதையாக நீ இங்கே காவல் காத்து கொண்டிருக்கிறாய்! உன்னையும் ஏமாற்றிவிட்டு இத்தனை குப்பை என் மேஜை மேல் வந்திருக்கிறது, பார்த்துக்கொள் என்றான். மன்னிக்கணும் சார். பேசப்படாது. இப்போ நீதான் எனக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும். ராயர் ஹோட்டலிலிருந்து 6 இட்லி ஒரு சேர் காப்பி வரணும். சும்மா ஆமை வேகத்தில் ஓடி வரணும். ஜல்தி முடியுமா? குளிர்காலத்தில் உனக்கு முழங்காலில் ஒரு பிடிப்பு வருகிறதுண்டே. அதெல்லாம் இப்போ இல்லை சார். நீ ராயர் ஹோட்டலில் பூரி உருளைக்கிழங்கை வைத்து விளையாடி கொண்டு நிற்கப்படாது என்பதற்காக ஞாபகப்படுத்தினேன். உன் முழங்கால் பிடிப்புக்காக நான் கவலைப்படுகிறேன் என்று நினைத்து கொண்டு விடாதே. 8:30 இன்ஸ்பெக்டர் கோபாலன் ஸ்டேஷனுக்குள் வந்தார். சந்துரு, கையில் ஏதேனும் வேலை இருக்கிறதா என்று கேட்டார். வந்ததும் வராததுமாக சந்துரு புன்னகை செய்து கொண்டே இருந்தான். சாமிநாதனை ராயர் ஹோட்டலுக்கு அனுப்பியிருக்கிறேன். உங்களுக்கு சம்மதமானால் நம் 2 பேர் கையிலுமே கொஞ்சம் வேலை இருக்கும். 6 இட்லி வருகிறது என்றான். பழகி பழகி கோபாலனுக்கு சந்துருவின் குணம் முற்றும் அத்துப்படியாகியிருந்தது. வேறொரு மேல் அதிகாரியாக இருந்தால் இம்மாதிரி பேசுவதில் தப்பர்த்தங்கள் ஏற்பட்டிருக்கும். ஏன், சந்துரு கூட இம்மாதிரி பதில் கூறியிருக்க மாட்டான். இவர்கள் இருவரும் ஒருவர் யோகியதாம்சத்தை பற்றி மற்றவர் அறிந்திருந்தார்கள். கோபாலன் சிரித்தார். அதை அப்புறம் கவனித்துக் கொள்ளலாம். என் வீட்டை தேடிக்கொண்டு ஒரு ஆசாமி வந்துவிட்டார். புத்தம் புதிதாக ஒரு கதை சொல்கிறார். ரசமாக இருக்கிறது. நீ ஒரு தரம் கேட்டு அது எத்தனை சதவிகிதம் உண்மை என்று கண்டுபிடித்து அவரை அனுப்பி வை என்ன என்றார். இப்படி அனுப்புங்கள் அவரை. ராயர் ஹோட்டலிலிருந்து சாமிநாதன் வந்தால் நீங்களே மடக்கிக் கொள்ளலாம். எங்கே இருக்கிறார் உங்களை கவர்ந்து விட்ட அந்த கற்பனை கதாசிரியர் என்று கேட்டான் சந்துரு. கோபாலன் அறைக்குள் சென்று விட்டார். சந்துருவை இப்போது சுமார் 40 வயதுள்ள ஒருவர் நெருங்கி வந்து ஒரு கும்பிடு போட்டார். எனக்காக நீங்கள் 1 நிமிஷம் அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று வினயமாக கேட்டுக்கொண்டார். ஒரு முறை சந்துரு அந்த புதிய ஆசாமியை ஏற இறங்க நிதானித்தான். உட்காருங்கள் ஐயா, உட்காருங்கள். மணிக்கு 60 நிமிஷம் அவகாசம் தருகிறேன். அதற்காக தயங்கவே தேவையில்லை. சந்துருவின் எதிரே உட்கார்ந்து கொண்டு அவன் முகத்தில் பரிகாசம் அதிகமாக இருந்ததா, கவனம் அதிகமாக இருந்ததா என்று கண்டுகொள்ள முடியாமல் திணறினார் அந்த ஆசாமி. சந்துரு கண்களை மூடிக்கொண்டான். முந்தா நாள் கஜேந்திர சபா நாடகம் எப்படி இருந்தது, அதை சொல்லுங்கள் முன்னாடி என்று கேட்டான் சந்துரு. திடுக்கிட்டு அவர், நீங்கள் நாடகத்திற்கு வந்தீர்களா? என்னை அங்கே பார்த்தீர்களா என்று கேட்டபடி பாதி எழுந்துவிட்டார். கால்களை நன்கு விரைப்பாக சந்துரு நீட்டி ஒரு நீண்ட கொட்டாவி விட்டான். நான் நாடகங்களுக்கே வருவதில்லை, விமர்சனங்களை படித்து விடுவேன், ஒரு மாதிரி புரிந்து கொள்வேன். ஆனால் நீங்கள் வரும்போது கம் என்று அடித்த வாசனையை டிக்கெட்டில் தோய்த்து கொடுத்திருக்கிறார்கள். 3 நாளுக்கு அது அகலுவதில்லை. உம்மை பார்த்தால் என் மாதிரி அப்பாவியாக சென்ட்டு பூசிக்கொள்ளாத பேர் வழியாக காண்கிறது. ஆகையால் வாசனை டிக்கெட் கொடுத்த நாடகத்துக்கு போயிருந்தீர்களோ என்று கேட்டேன். மற்றபடி எல்லோரும் சௌக்கியம்தானே? சற்று அசந்து விட்டார் அந்த ஆசாமி. ஒருவாறு சமாளித்து கொண்டு, எதிர்பாராத ஒரு சம்பவம் எனக்கு நேற்று நிகழ்ந்து விட்டது என்று தொடங்கினார். எப்போது கூடத்தான் நடக்கிறது, நாம் இருவரும் இந்த செவ்வாய்க்கிழமை பகல் 8:30 மணிக்கு இங்கே சந்திக்கப் போகிறோம் என்பது மட்டும் எதிர்பார்த்த விஷயமோ? ஆகையாலே எதிர்பார்த்தது எதிர்பாராதது இரண்டுமே நாமாக வைக்கிற பெயர்கள்தான். சிறிது முகம் சிவந்தது அவருக்கு. நான் அதிகம் படித்தவன் இல்லை, சற்று காது கொடுத்து கேட்க முடியுமானால் எனக்கு தெரிந்ததை மளமளவென்று ஆரம்பித்து சொல்லிவிடுகிறேன் என்றார். எப்போது ஆரம்பிக்கப் போகிறீர்களோ அது எப்படியானாலும் தயவு செய்து சொன்னதை மட்டும் திருப்பி சொல்லாதீர்கள், நான் தூங்கிவிடுவேன். சந்துரு கெட்டியான ஆள் என்பதை அவர் யூகித்திருக்க வேண்டும். ஆகவே விஷயத்துக்கு வந்துவிட்டார். சந்துருவும் கண்களை மூடிக்கொண்டான். என் பெயர் தாமோதரன். நான் இந்த பட்டணத்தில் 8 வருஷமாக ஒரு பிரபல மருந்து ஷாப்பில் அலுவலாக இருந்து வருகிறேன். யாரை கேட்டாலும் என்னை பற்றி நல்ல வார்த்தை மட்டுமே சொல்வார்கள். நேற்று வரை ஒரு தப்புத்தண்டா விவகாரங்களில் நான் தலையிட்டவன் இல்லை. நீங்களும் விசாரித்து கொள்ளலாம். தேவையில்லை, உங்கள் பெயர் எங்களுடைய ஜாபிதாவில் இல்லை. அதாவது தாமோதரன் என்பது உங்கள் பெயராக இருந்தால் மேலே சொல்லுங்கள் மிஸ்டர் தாமோதரன். நீங்கள் வேடிக்கையாக பேசுகிறீர்கள். வழக்கமே இல்லை. இந்த தொழிலில் இருந்து எடுத்ததற்கெல்லாம் எனக்கு சந்தேகம், மன்னிக்க வேண்டும் என்றான் சந்துரு. நேற்று மாலையில் நான் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு 6 மணிக்கு சென்றேன். யாராவது நண்பர்கள் உறவினர்கள் வந்தார்களா? இல்லை, நான் பொழுது போவதில்லை என்றால் ரயில் அடிக்கு போவது வழக்கம். அங்கே என்னை அறியாமல் பொழுது போய்விடும். சற்று பிளாட்ஃபாரத்தில் பெஞ்சில் உட்காருவேன், புஸ்தக கடைகளில் சுற்றுவேன். அதேபோல் நேற்று நான் போன சமயம் சரியாக 6 மணி, மெயில் வந்து நின்றது. பிரயாணிகள் எல்லோரும் இறங்கி போன பிறகும் நான் உட்கார்ந்திருந்தேன். என் பக்கத்தில் அப்போது ஒருவர் வந்து உட்கார்ந்தார். முன்பின் பரிச்சயமில்லாதவர்தானே? ஆம், புது ஆசாமி. 50-52 வயது இருக்கலாம். சூட்டும் கோட்டும் அணிந்திருந்தார். என்னை 5-6 முறை உற்று கவனித்ததிலிருந்து ஏதோ கேட்க விரும்புகிறார் என்று நான் யூகித்தேன். சிறிது நேரத்திற்கு பின் என்னை கேட்டே விட்டார். நீங்கள் இந்த ஊர்தானே? என்ன உத்தியோகம்? எங்கே ஜாகை என்ற விவரங்களையெல்லாம் தெரிந்து கொண்டதும் என்னை வித்தியாசமாக நினைத்து கொள்ளாவிட்டால் ஒரு வேண்டுகோள் செய்து கொள்வேன். உங்களால் எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும், செய்ய முடியுமா என்று வினவினார். என்னை தேர்ந்தெடுத்து அவர் வேண்டியது எனக்கு ஒரு வியப்பாக இருந்தது. மனிதரை பார்த்தால் நல்ல ஸ்திதியில் கண்ணியமாக இருப்பவர் என்று தோன்றியது. முடிந்தால் செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்தேன். ஒன்றுமில்லை, நான் இந்த மெயிலில்தான் இறங்கினேன். இன்றே எழும்பூரில் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸில் ரயில் ஏற வேண்டியிருக்கிறது. இன்னும் அதற்கு சரியாக 1.5 மணி நேரமே இருக்கிறது. இடையில் தியாகராய நகரில் மிக முக்கியமான அலுவல் நானே போய் கவனிக்க வேண்டியது ஒன்று எனக்கு இருக்கிறது. ஆகையால் எனக்கு பதில் நீர் தயவு செய்து டவுனில் என் வீட்டிற்கு சென்று நான் குறிப்பிடும் ஒரு பொருளை கொண்டு வந்து தர முடியுமா என்று கேட்டார். முடியாது என்று நீர் சொல்கிறதுதானே? வீண் வம்பையெல்லாம் விலைக்கு வாங்கிவிட்டு கொண்டு போலீஸ்காரன்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருப்பானேன் இப்போது என்றான் சந்துரு. பார்வைக்கு பெரிய மனிதராக இருந்தார். தவிர அவர் வீட்டுக்கே போய் வர சொன்னார். எனக்கு அப்போது அவகாசம் இருந்ததாகவும் ஒப்புக்கொண்டிருந்தேன். தர்ம சங்கடமான நிலைமையில் அகப்பட்டு கொண்டு விட்டேன். சென்னையில் அவர் வீட்டு சாவியை கொடுத்தார். வெகு நன்றாக அடையாளம் சொன்னார். முக்கியமாக நான் அந்த வீட்டை திறப்பதை பார்த்து அக்கம் பக்கத்து ஜனங்கள் என்னை திருடன் என்று எண்ணிக்கொள்வார்களே என்று ஜாக்கிரதையாக போனவுடன் கதவை அடைத்து கொள்ள சொன்னார். முன்பக்கத்து விளக்குகளை போடக்கூடாது என்று எச்சரித்தார். சுவரில் பொருத்தி வைக்கப்பட்ட இரும்பு பெட்டி இருக்கும் இடத்தை சரியாக குறிப்பிட்டு அதன் சாவியையும் கொடுத்து அதன் உள்ளே இருந்து தோல் பையை எடுத்துக்கொண்டு திரும்பும்படி சொன்னார். அந்த வீடு காலி என்று சொல்லும். அதை அப்புறம்தான் நான் தெரிந்து கொண்டேன். ஒவ்வொன்றாக மெல்ல மெல்ல நான் சிக்கிக் கொண்டு விட்டேன். அவர் என்னை முற்றும் நம்பினார். விரும்பினால் நான் அந்த பையுடன் ஓடியிருக்கலாம் அல்லவா? அவர் இஷ்டப்படி நான் தோல் பையுடன் திரும்பி வந்தவுடன் எனக்கு 50 ரூபாய் வெகுமதி வழங்கப் போவதாகவும் கூறினார். நான் ஒப்புக்கொண்டு போனேன்.
டாக்ஸி வைத்து கொண்டு போனீரல்லவா?
ஆமாம், டாக்ஸியில் போக வர பணமும் அவரே கொடுத்தார்.
அச்சா, அப்புறம் நீர் டாக்ஸியை வீட்டு வாசல் வரை கொண்டு போகாமல் தெரு முனையிலேயே அனுப்பிவிட்டீர்.
உங்களுக்கு அது எப்படி தெரியும்?
எனக்கு வயது 42. 36 வருஷமாக ஏற்பட்ட பழக்கத்தினால் அதை தெரிந்து கொண்டேன். அக்கம் பக்கத்து வீடுகளுக்கு தெரியாமல் போகிறவன் டாக்ஸியில் வாசலில் போய் இறங்கலாமா? நேர் கதவை சர்வ ஜாக்கிரதையாக திறந்தீர். உள்ளே அவர் விவரித்தபடியே எல்லாம் இருந்தன. 2 அறைகளை தாண்டி 3ஆம் அறையில் சுவரில் இருந்த இரும்பு பெட்டியை திறந்தீர். அதில் பையும் இருந்தது. அதை கையில் எடுத்துக்கொண்டீர். அதுவரை சங்கடம் ஏதும் இல்லையே?
இல்லை, நீங்கள் சொல்வது வாஸ்தவம். அதுவரை நானும் விளக்கு போடவே இல்லை. பையை எடுத்துக்கொண்டு விளக்கு போட போன சமயம்தான் புழக்கடையில் இருவர் பேச்சுக்குரல் கேட்டது. நான் திடுக்கிட்டு போனேன். என்னை தவிர வேறு யாரோ அந்த வீட்டுக்குள் பின்புறமாக வருகிறார்கள் என்று தெரிந்ததும் என் ரத்தம் எல்லாம் உறைந்து போயிற்று. ஏதடா வம்பு! ஒருவேளை நம்மை அனுப்பி வைத்த ஆளே போக்கிரியாக இருப்பானோ? இப்போது மாட்டிக்கொண்டால் என்ன ஆகிறது என்று கிளி பற்றி கொண்டது. எதற்கும் இப்போது நட்ட நடுவில் நின்று யார் கையிலும் சிக்கிக்கொள்ளக்கூடாதென்று உள்ளுணர்வு எச்சரிக்கை செய்தது. சட்டென்று அப்படியே ஓடி ஒரு பீரோவின் பின்னால் ஒளிந்து கொண்டேன். 2 நிமிஷத்திற்கெல்லாம் பேசிக்கொண்டு வந்தவர்கள் இருவரும் அந்த அறைக்குள்ளேயே பிரவேசித்து விட்டார்கள். என் முழங்கால்கள் இரண்டும் மடமடவென்று முட்டிக்கொண்டன. எங்கே கண்டுபிடித்து விடுவார்களோ என்ற திகில். இருவரிலே ஒருவன் இதற்குள் விளக்கை போட்டுவிட்டான். அறையெல்லாம் ஜாஜ்வல்யமாக பிரகாசம். அடேடே, நம்மை முந்திக் கொண்டு விட்டான் செல்வராஜு என்று ஒருவன் குரல் கேட்டது ஏமாற்றத்துடன். எங்கே போய்விடுவான்? அல்லது எங்கேதான் போய்விடட்டுமே, பிடிக்க முடியாத அவனை, இடுப்பை முறித்துவிட மாட்டேனானான் என்றான் மற்றவன். அப்பா, அவன் குரல் மனித குரலே இல்லை, விலங்கின் உருமலாக இருந்தது. நான் திறந்து போட்ட இரும்பு பெட்டியை படார் என்று அவர்களில் ஒருவன் சாத்தினான். மறுபடி கர்ஜனை குரலில், இந்த வீட்டை ஒரு சோதனை போடுவோமா? எவனாவது ஒண்டிக் கொண்டிருந்தால் வெளியே இழுத்து 4 முறுக்கினால் உண்மையை கக்கிவிடுகிறான். இனிமேல் விஷமம் வைத்துக் கொள்ளாதே என்று செல்வராஜுவுக்கு ஒரு பாடம் கற்பித்தா மாதிரி இருக்கும் என்றான்.
செல்வராஜு என்ற பெயர் பற்றி உமக்கு சந்தேகம் இல்லையே என்று வினவினான் சந்துரு கண்களை திறந்து.
நிச்சயமாக சொல்ல முடியாது சார். எனக்கு இருந்த பயத்தில் காது மூக்கு எல்லாம் செயலற்று போய்விட்டன. தவிர இந்த பெயர் அவ்வளவு முக்கியம் என்று எனக்கு அப்போது தோன்றவில்லை. எந்த நிமிஷம் அவர்கள் தேடிக்கொண்டு வந்து பீரோவுக்கு பின்னால் இருந்த என்னை கண்டுபிடித்து இழுத்து கையை முறுக்குவார்களோ என்று நெஞ்சு அடித்து கொண்டது. கொன்று போட்டாலும் கேள்வி முறையில்லையல்லவா? நல்ல வேளையாக மற்றவன்,
விடப்பா, இங்கே இருப்பதற்கு நாம் அங்கே போய் நின்றாலும் பிரயோசனம் உண்டு. இங்கே இருப்பானா எவனாவது? மேலும் விளக்கு போட்டு இருப்பதை பக்கத்து வீட்டுக்காரன் எவனாவது பார்த்தால் வம்பு என்று புத்தி சொன்னான். எனக்கு ஒரு முறை நன்றாக வியர்த்து விட்டது. தலைக்கு வந்த ஆபத்து இப்படி போயிற்றே என்று ஆறுதல் ஏற்பட்டது. இருவரும் விளக்கை அணைத்து கொண்டு வந்த வழியே திரும்பி போனார்கள்.
போகும்போது நான் மெல்ல எட்டி பார்த்தேன். 2 பேர்தான். ஒருவன் உயரமாக வாட்டசாட்டமாக இருந்தான். மற்றவன் குள்ளன், அதோடு பருமன் இல்லாமல் சிறு கூட்டாக இருந்தான். அவர்கள் சென்ற 15 நிமிஷத்திற்கு பிறகு நான் வெகு ஜாக்கிரதையுடன் வெளியே வந்தேன். முன்போலவே கதவை பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு வெளியேறி தெருமுனைக்கு வந்த பிறகுதான் வெளிச்சத்தில் மணியை பார்த்தேன். சரியாக 35 நிமிஷம் அந்த வீட்டில் இருந்திருக்கிறேன். இன்னும் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் கிளம்ப 35 நிமிஷங்களே இருந்தன. ஒரு டாக்ஸி பேசி எழும்பூருக்கு விரைந்தேன். ரயில் புறப்பட 15 நிமிஷங்களே இருந்தன. நான் எடுத்த பையை மேல் துணியில் சுற்றி வைத்துக்கொண்டு அங்கும் இங்குமாக அலைந்து அந்த சூட்டு ஆசாமியை தேடினேன். அங்கே காணோம். ஆனால் என்னை திடுக்கிட வைத்தது வேறு ஒரு விஷயம். நான் பீரோவின் பின்னால் ஒளிந்து கொண்டிருந்த சமயம் இரண்டு ஆட்கள் வந்து போனார்களே. அவர்களை அங்கே பார்த்தேன். அவர்கள் இருவருடைய முகத்தையும் அதற்கு முன்பாக நான் அறிந்ததில்லை என்றாலும் முதுகுப்புற அடையாளமே போதுமானதாக இருந்தது. சந்தேகமில்லை, அவர்களேதான் அந்த வீட்டிற்குள் வந்தவர்கள். குள்ளமாக வந்தவன் குரலும் ஆஜானு பாகுவாக இருந்தவனின் கர்ஜனையும் காட்டி கொடுத்துவிட்டன. என்னை அவர்களுக்கு தெரியாதாகையால் நான் தைரியமாக அவர்களை கவனிக்க முடிந்தது. ரயில் புறப்படும் வரை அவர்களும் அங்கிருந்து நகரவில்லை. நானும் என் கண்காணிப்பை நிறுத்தவில்லை. மூன்று ரயில்களும் கிளம்பி செல்லும் வரை ஸ்டேஷனிலேயே நின்று பார்த்துவிட்ட பிறகே என் வீட்டுக்கு திரும்பினேன். அந்த சூட் ஆசாமி வெளியிலும் இல்லை. கடைசி கடைசியாக சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கும் சென்று ஒரு சுற்று சுற்றினேன். வீண் அலைச்சல். வேறு வழியின்றி அந்த பையை என் வீட்டுக்கே கொண்டு வந்து பீரோவில் வைத்தேன். மறுபடி அந்த டவுன் வீட்டை தேடிப்போய் கதவை திறந்து இரும்பு பெட்டியில் வைப்பது ஆபத்தாகிவிடும் என்று பயந்துவிட்டேன். சந்துரு அவரையே பார்த்து கொண்டிருந்துவிட்டு, நீர் பயந்தது மிகவும் சரி. இப்போது அந்த பை உம்மிடம்தானே இருக்கிறது என்று கேட்டான். இல்லை, நான் எதிர்பார்த்ததுதான். இருந்தால் என்னிடம் இப்போது வரமாட்டீர்களே. மேலே நடந்த கதையை சொல்லுங்கள்.
கதை ஒன்றும் இல்லை. காலையில் எழுந்து பார்த்தேன். அதாவது என் மனைவிதான் முன்னாடி பார்த்தாள். பீரோவை யாரோ திறந்திருக்கிறார்கள். மற்ற எல்லாம் வைத்தது வைத்தபடி இருக்க அந்த பையை மட்டும் காணோம்.
விட்டது சனியன், போய் படுத்துக்கொண்டு குரட்டை விடும்.
அதென்ன அப்படி சொல்கிறீர்கள்? களவு போன விஷயத்தை ரிப்போர்ட் செய்திருக்கிறேன். நாளைக்கு அந்த சூட்டாசாமி என்னிடம் வந்து என் பையை கொடு என்றால் நான் என்ன செய்யட்டும்?
மரியாதை ராமன் கதையை படிக்க சொல்லும், அல்லது அவனை இங்கே அழைத்து வாரும். நான் என்ன செய்யலாம் என்று கற்றுக் கொடுக்கிறேன். நீர் போன வீடு லிங்கசெட்டி தெருவில் 1036 நம்பர்தானே? அது உம்முடைய வீடா என்று நான் அவனை கேட்கிறேன். அவன் ஓட்டம் பிடிப்பான்.
அப்படி என்றால்
கனகையா செட்டிக்கும் சுந்தரையா செட்டிக்கும் நடக்கிற வியாஜியத்தில் அந்த வீடு 3 மாசமாக பூட்டி கிடக்கிறது. நேர் அந்த சூட்டு ஆசாமியின் பெயரை கேட்கவில்லையே?
இல்லை, அது ஒரு பிசகு.
ஒரு பிசகா? இதுவரை 2000 பிசகு பண்ணியிருக்கிறீர். என்னை கேட்டால் நீர் இங்கே வந்து இதெல்லாம் சொல்கிறதே ஒரு பிசகு என்பேன்.
அப்படி சொல்லிவிட்டால் நான்?
நேர் நேற்று இரவு அந்த பையை உம்முடைய வீட்டுக்கு கொண்டு போனது ஒரு பெரிய பிசகு. அதை பீரோவில் வைப்பதற்கு பதிலாக அடுக்களையில் வைத்திருந்தாலாவது இன்னொரு பெரிய பிசகு செய்யாமல் இருந்திருக்கலாம். கவலை இல்லாமல் தூக்கம் போட்டது ஒரு பிசகு. அந்த பையில் என்ன இருந்தது என்றாவது திறந்து பார்த்தீரா?
இல்லை, அது நாணயமாகாது என்று சும்மா இருந்துவிட்டேன்.
கனமாக இருந்ததா?
இல்லை, அதிக கனமும் இல்லை, லேசும் இல்லை. சந்துரு வெகு நேரம் மௌனமாக தலையை ஆட்டி கொண்டிருந்தான்.
இன்ஸ்பெக்டர் கோபாலனிடம் எல்லாம் சொல்லிவிட்டீர்கள் அல்லவா என்று கேட்டான்.
ஆமாம், அப்புறம்தான் அவர் உங்களை பார்த்து சொல்லும்படி ஆக்ஞையிட்டார்.
நீங்கள் ஒன்று செய்யுங்கள். நடந்தது இப்படியே இருக்கட்டும். அந்த வீட்டு சாவிகளை என்னிடம் இப்படி ஒப்புவித்துவிடும். அவையாவது திருட்டு போகவில்லையே. நல்ல வேளை, நான் கவனித்துக் கொள்கிறேன். உமது பெயர் விலாசம் எல்லாம் குறித்து கொடுத்துவிடும். சூட்டாசாமி உம்மிடம் வந்து எப்போதாவது பையை கேட்டால் நடந்ததை சொல்லிவிடலாம். அவன் உம்முடைய பெயரில் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. பையை குறிப்பிட்ட இடத்தில் நேரத்தில் இருந்து வாங்கி கொள்ள வேண்டியது அவனுடைய பொறுப்பு. அவன் அதை செய்ய தவறிவிட்டதால் நஷ்டத்தை அவனும் ஏற்க வேண்டியதுதான். அதுவே முறை. அவன் பெயர் விலாசம் எல்லாம் எனக்கு உடனே எழுதிவிட வேண்டியது உம்முடைய பொறுப்பு. ஞாபகம் இருக்குமா?
கட்டாயம் செய்கிறேன், அது என் கடமை. ஒரு கால் அவன் வராமலேயே கூட இருக்கலாம் அல்லவா?
நீரும் நம்மை தேடிக்கொண்டு வராமலேயே கூட இருந்துவிடலாம். உமக்கும் தொந்தரவு இல்லை, எனக்கும் நிம்மதி. அப்போது அந்த இடத்திற்கே இன்ஸ்பெக்டர் கோபாலன் வந்துவிட்டார். கதையை கேட்டீரா? என்ன தோன்றுகிறது உமக்கு சந்துரு என்று கேட்டார்.
விஷயங்கள் நிறைய நடந்திருக்கின்றன. இந்த சார் அழகாக கோவையாக சொன்னார்.
ரொம்ப கெட்டிக்காரர்கள் சாமான்யமான காரியங்களை கவனிப்பதில்லை. அது மாதிரி இவர் அந்த பையை அப்படி திறந்து மூடியிருந்தால் பாதி கேஸ் தீர்ந்திருக்கும். சூட்காரர் பெயரை கேட்டுக்கொண்டிருந்தால் ஏதோ ஒரு பிடிப்பாவது இருக்கும். முழுக்க முழுக்க இவர் கதா காலட்சேபமாகவே நடத்தி பையையும் பறி கொடுத்து விட்டு வந்து நிற்கிறார்.
அது சரி, அவருக்கு என்ன சொல்லப்போகிறாய் இப்போது?
என்ன சொல்ல முடியும்? ஒன்று, இதோடு இந்த கேஸ் பூர்த்தியாகிவிடலாம். அல்லது இதுவே மற்றொரு பெரிய கேஸுக்கு ஆரம்பம் என்றும் சொல்லலாம். எல்லோரும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதுதான்.
ஆல்ரைட், நீயே கவனித்துக் கொள்ளி இவரை.
தெரிந்ததா, இன்ஸ்பெக்டர் நிற்காமலே போய்விட்டார்.
ரொம்பவும் வந்தனம், நானும் வருகிறேன். மிகவும் தொந்தரவு கொடுத்து விட்டேன், மன்னிக்க வேணும் என்றார் அந்த ஆசாமி எழுந்து நின்று.
தொந்தரவு கொடுத்தது ஒரு பெரிய காரியமில்லை. நான் தான் கேட்டுக்கொண்டிருக்க தயாராக இருக்கிறேனே. இன்னும் ஏதாவது விஷயங்கள் ஞாபகம் வந்தால் சொல்லுங்கள். டாக்ஸியில் செல்லும்போது யாராவது உம்மை பின்பற்றினதாக தோன்றியதா?
எனக்கு அப்படி ஒரு சந்தேகமும் ஏற்படவில்லை, அதனால் நான் கவனிக்கவில்லை.
அந்த டாக்ஸியும் பிறகு உங்களை வீட்டில் கொண்டு வந்து சேர்த்த டாக்ஸியும் ஒன்றல்லவே?
இல்லவே இல்லை.
சூட்காரன் உங்களை பிடித்து ஒரு வேலை ஏவுவதற்கு ஏதாவது காரணம் தென்படுகிறதா?
நானே தீவிரமாக யோசித்து பார்த்துவிட்டேன், விளங்கவில்லை.
அவன் உடனே எழும்பூரில் ரயில் ஏறப்போவதாக கூறினானே, பக்கத்தில் பெட்டி படுக்கைகள் இருந்தனவா?
மன்னிக்க வேண்டும், நான் கவனிக்க தவறிவிட்டேன்.
எத்தனை விஷயங்களை கவனிக்காமல் விடுகிறோம். போகட்டும், இப்போது போய் வாரும். இன்றைக்கு இத்தனை போதும்.
இனிமேல் உங்களுடைய யோசனைப்படி நான் நடந்து கொள்கிறேன்.
சந்துரு நிமிர்ந்து பார்த்தான்.
அது உங்கள் இஷ்டம். இல்லாவிட்டால் என் யோசனையின் பலன் எதுவும் கிடைக்காது. இன்றைய தேதியை போட்டு சிஐடி சந்துருவின் பொன்மொழி என்று உங்கள் டைரியில் கூட குறிப்பிட்டு வைத்துக் கொள்ளலாம்.
அன்று பிற்பகல் வழக்கம் போல் அவன் தன் ஜாகைக்கு போய் வந்த பின்பு போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர்கள் 4-5 பேர் சிஐடி சந்துருவை அணுகி இன்ஸ்பெக்டர் கோபாலன் அழைத்து வந்த புதிய கேஸை பற்றி விசாரித்தார்கள்.
இப்போது சொல்லும்படி அதில் பிரமாதமாக இல்லை. ஒன்று, அந்த கேஸ் இன்றோடு தீர்ந்துவிட்டது. இல்லையோ நாளைக்கு பெரிதாக ஆரம்பமாகிறது. ஆகவே இப்போது அதை எடுத்து நாம் ஆராய்வதில் உபயோகமில்லை என்று அவர்களிடம் சொல்லிவிட்டான்.
மாலை 6 மணிக்குத்தான் அவன் வீட்டுக்கு திரும்பினான். தன் அறை கதவை திறந்ததுமே வாசற்படியில் சற்று நின்று உள்ளே நிதானித்தான். மத்தியானம் அடுக்காக இருந்த காகித கட்டுக்கள் கீழே இறைந்து கிடந்தன. மேஜை டிராயர்களை இழுத்து திறந்து உள்ளே இருந்த ஃபைல்களை வாரி வெளியே யாரோ வீசியிருந்தார்கள். நாற்காலி ஒன்று கவிழ்ந்து கிடந்தது. மூலையில் இருந்த பீரோவின் பூட்டை உடைத்து பல நாட்களாக சேர்த்திருந்த குறிப்புகளை கீரை போல் உதிர்த்திருந்தார்கள். சந்துரு ஏறின வழியே திரும்பி மாடிப்படிக்கட்டில் 7-8 படிகள் இறங்கி கீழே குடித்தனம் இருந்தவர்களின் பெண் சம்பாவை அழைத்தான். 8 வயது பெண் என்றாலும் வெகு சூட்டிக்கை அவள். சந்துரு எதையும் அவளிடம்தான் விசாரிப்பான்.
யாரேனும் என்னை தேடிக்கொண்டு வந்தார்களா குழந்தை, உனக்கு தெரியுமா என்று கேட்டான்.
இங்கேயேதான் இருக்கிறேன், இந்த வழியாக யாரும் வரவில்லை என்று பதில் கொடுத்தாள் அவள்.
அதுதான் கெட்டிக்காரத்தனமாக பதில் சொல்கிறது. இங்கே நான் 2 மணி நேரம் வேலையாக இருக்கப் போகிறேன். யார் வந்தாலும் நீ நிறுத்திவிட வேண்டும், சமர்த்தல்லவா என்று அனுப்பினான் முதுகில் தட்டி.
ஒரு சிறு முக்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்து காகிதங்களை அடுக்க ஆரம்பித்து விட்டான். எங்கோ கடிகாரம் 7 அடித்தது, 7:30 அடித்துவிட்டது. சம்பா மேலே வந்தாள்.
மாமா, 2 பேர் வந்திருக்கிறார்கள் உங்களை பார்க்க என்று அறிவித்தாள்.
பெயர்?
சொல்ல மாட்டேன் என்கிறார்கள்.
முரடர்களா? கையிலே துப்பாக்கி, கண்ணக்கோல், சம்மட்டி, கத்தி ஏதானும் கொண்டு வந்திருக்கிறார்களா?
அதெல்லாம் இல்லை மாமா. ஜார்ஜெட் புடவை கட்டிக்கொண்டு ஒரு மாமி, அவள் கூட ஒருத்தர்.
யார் மாதிரி இருக்கிறாள் அவள்?
நான் முகத்தை சரியாக பார்க்கவில்லை. எங்க அக்கா பத்மாதான் அவளை பார்த்து முகத்தை சுழித்து கொண்டு உள்ளே போனாள்.
அதிலிருந்து அவள் ரொம்ப அழகாக இருக்க வேண்டும் என்று தெரியவில்லையா?
உன்னிடம் நான் துப்பறியும் வேலை கற்றுக்கொள்கிறேன் சம்பா. அந்த மாமா எப்படி இருக்கிறார்?
டாக்டர் மாதிரியும் இருக்கிறார், வக்கீல் மாதிரியும் இருக்கிறார், பத்மா அவரை அந்த மாமியின் காதலன் என்று சொல்கிறான்.
ஏது, ரொம்ப சர்ச்சை நடந்திருக்கிற மாதிரி இருக்கிறதே. அவர்கள் என்னை பார்க்க வேண்டும் என்கிறார்களா?
ஆமாம், இப்போது முடியாது, வேலையாக இருக்கிறார் என்றேன். அந்த மாமிதான் சொன்னாள், எப்படியானும் உடனே பேசியாக வேண்டும், கொஞ்சம் போய் சொல்லு என்கிறாள். உடனே பத்மா என்னிடம், சந்துரு மாமா இந்த பெண்ணை பார்த்துவிட்டால் மாடிப்படியெல்லாம் இறங்கி வரவேற்கவே வந்துவிடுவார் என்கிறாள்.
பத்மாவிடம் நான் பிறகு பேசிக்கொள்கிறேன், முதலில் அவர்களை இங்கே வர சொல் என்றான் சந்துரு. இரண்டு நிமிஷங்களுக்கு பிறகு அவர்கள் இருவரும் அறையில் பிரவேசித்தார்கள். சம்பா வர்ணித்தது அவ்வளவும் உண்மைதான். பத்மா முகத்தை சுழித்ததும் மிகவும் நியாயமேதான். இந்த மாதிரி பிரமாத அழகிகளைக் கண்டு சாதாரண பெண்கள் பொறுமுவதும் இயற்கையே.
சந்துரு பெண்களின் முக லட்சணங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கும் பேர் வழியல்ல. அவன் மனக்கதவு அந்த துறையில் அடைப்பட்டு துரு ஏறிவிட்டது. எனினும் இவளை போன்ற ஒரு பேரழில் கொண்ட மங்கையை அபூர்வமாகத்தான் காண முடியும் என்பதை உணர்ந்து கொண்டான். 20 முதல் 22 வரை அவள் வயதை மதிக்கலாம். நடையிலேயே ஒரு அடக்கம் தெரிந்தது. குழந்தை போன்ற சங்கோஜமும் பயந்த சுபாவமும் அவள் அழகுக்கு ஒரு மெருகு கொடுத்த மாதிரி அமைந்துவிட்டன. உடுத்தியிருந்த புடவை மிக விலை பெற்றதுதான், ஆனால் அதில் டாம்பிகம் இல்லை. சுருள் சுருளாக இருந்த கேசம், ரோஜா இதழைப் போன்ற மேனி, மான் குட்டியினுடையதைப் போன்ற கண், இப்படியெல்லாம் அவளை ஒரு கவி வர்ணித்திருப்பான். சந்துரு உட்கார்ந்தபடி முகத்தை நிமிர்த்தி புருவத்தை நெரிக்காமல், வாருங்கள் என்றான். அந்த பெண்ணின் பின்னால் வந்த இளைஞனுக்கு 28 வயது இருக்கும். அவனும் கைகூப்பி வணக்கம் என்றான். சந்துரு இருவரையும் பார்த்து புன்முறுவல் செய்துவிட்டு,
மிக அவசரமான விஷயமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னீர்களாமே, இங்கே இப்போதே சொல்லலாம், அல்லது ஒத்தி போட்டு நாளைக்கு காலையிலும் சந்திக்கலாம், என் அறை ஒழுங்கு செய்யாமல் கிடக்கிறது என்றான்.
அந்த பெண்மணிதான் பேசினாள். அதனால் பரவாயில்லை, உங்களுக்கு தொந்தரவுகள் அதிகம் இருக்கும். இருப்பினும் எங்கள் கவலை ஒன்றை உங்கள் காதில் இன்றே போட்டு வைத்துவிட விரும்பி வந்திருக்கிறோம்.
கவலையா? உட்காருங்கள். என் வரையில் நின்று கவலைப்படுவதை விட உட்கார்ந்து கொண்டு கவலைப்படுவது சௌகரியம் என்பேன். இரண்டாவது, கவலைப்படாமலே இருப்பது மிகவும் உத்தமம். எங்கே, இப்போது தள்ளுங்கள் என் பக்கம் உங்கள் கவலையை என்றான் சுவாதீனத்துடன்.
எனக்கு அனுமதி கொடுங்கள், மிஸ் இந்திரா மிகவும் மனம் இடிந்து போயிருக்கிறாள், ஆகையால் தெளிவாக அவளால் உரைக்க முடியாது என்று இளைஞன் முந்திக்கொண்டான்.
இவளுடைய சிறிய தகப்பனாரை பற்றி நீங்கள் கட்டாயம் கேள்விப்பட்டிருக்கலாம். மிஸ்டர் செங்கல்வராய பிள்ளை என்று பெரிய தனவந்தர். தேனாம்பேட்டையில் அவருக்கு பங்களா இருக்கிறது. புரசைவாக்கத்தில் அவர் பிஸ்னஸ் நடக்கிறது. எனக்கு பெரிய மனுஷர்களை பற்றி தெரியாது, மன்னிக்க வேண்டும். விவரங்கள் சொன்னால் இனிமேல் தெரிந்து கொள்கிறேன் என்று காகிதங்களை அடுக்கினான் சந்துரு. சொல்லுங்கள் மிஸ்டர் நாராயணன், ஏன் நிறுத்திவிட்டீர்கள் என்றான்.
திகைத்து விட்டான் இளைஞன்.
என் பெயர் தெரியுமா உங்களுக்கு? சற்று முன்வரை தெரியாது. அதோ சட்டை பையில் நீட்டிக்கொண்டிருக்கும் கார்டில் விலாசத்தை பார்த்ததும் யூகித்தேன். நீங்கள் செங்கல்வராய பிள்ளைக்கு எப்படி உறவினர்?
நான் உறவினன் இல்லை, இந்திரா எனக்கு கல்லூரியில் சிநேகிதமானாள், அதிலிருந்து எங்களுக்குள் பழக்கம் உண்டு.
பிள்ளை அவர்கள் கண்ணே இல்லாதவர், இன்னும் உங்களை கல்யாணம் செய்து வைத்து பார்க்கவில்லை. போகட்டும், பின்னால் அவருக்கு புத்தி வருகிறதா பொறுத்து பார்ப்போம். இப்போது உங்கள் கவலை அது இல்லை.
இப்போது இல்லை. இந்திரா சில வாரங்களாக அவளுடைய சிறிய தகப்பனார் விஷயமாக கவலை கொண்டிருக்கிறாள். அவர் வழக்கம் போல் இல்லை, சிடு சிடுவென்று விழுகிறார். யாருடனும் சரியாக பேசுவதில்லை, தூங்குவதில்லை, பிசினஸை கவனிப்பதில்லை. இந்திராவின் தமையன் கணேசனுடன் சண்டை போட்டு அவனை வீட்டை விட்டு வெளியே போகும்படி கூச்சல் போடுகிறார். எத்தனை நாளும் இருந்த மாதிரி இல்லை அவர். ஏதோ ஒரு பயம் அவரை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சம்சயிக்க வேண்டியிருக்கிறது.
அது என்ன பயம் என்று ஸ்ரீமதி இந்திரா சொல்லி நான் கேட்கலாமா?
இந்திராவின் குரல் வெகு இனிமையாக இருந்தது. சித்தப்பா இரவு படுத்தால் காலை வரை எழுந்திருக்க மாட்டார். அவர் சிரிப்பு வீடெல்லாம் அதிரும். முக்கியமாக அண்ணா கணேசனிடமும் என்னிடமும் மிகவும் பிரியமாக இருப்பார். இப்போதெல்லாம் இரவு வேளைகளில் நடமாடுகிறார், தோட்டத்தில் உலாவுகிறார், சிறு சப்தம் கேட்டாலும் நடுங்குகிறார். வருகிற கடிதங்களையெல்லாம் தனிமையில் வைத்து கொண்டு வாசிக்கிறார், உடனே கிழித்து போடுகிறார். முக்கியமாக அண்ணன் கணேசனை கண்ணெதிரில் காணமாட்டேன் என்கிறார். பழைய சித்தப்பாதானா என்னும்படி இருக்கிறது.
ஏதேனும் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்குமா?
கேட்டு பார்த்தோம். வைத்தியரை நெருங்க விட்டேன் என்று பிடிவாதம் செய்கிறார். வெளியூர் சென்று வாருங்கள் என்று கூட கெஞ்சினோம். ஒன்றும் பலனில்லை. அதுவும் முந்தா நாள் இரவு இரும்பு பெட்டியை திறந்து ஏதோ ஒரு தோல் பையை காணோம் என்று ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார். அடே அப்பா, இதுவரை அவர் அப்படி கூச்சல் போட்டு நான் கண்டதில்லை. நாலு பேர் அணைத்து பிடித்து கொள்ள வேண்டியிருந்தது. ஆவேசம் வந்தவர் போல குதிக்கிறார். அதன் பிறகு ஒரே படுக்கை, அனத்தல், ஜுரம். அப்படி எத்தனை பணம் நஷ்டமானாலும் போகட்டும் என்கிறேன், உனக்கென தெரியும் என்று சீறுகிறார்.
ஓஹோ, இப்போது நான் செய்யக்கூடியது என்ன?
களவு போன பையை மீண்டும் கிடைக்கும்படி ஏதேனும் நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டால் சித்தப்பா சமாதானம் அடைவார். பிற்பாடு இதர விஷயங்களை பேசலாம். உங்கள் உதவியை நாடிக்கொண்டு வந்தோம்.
டெலிஃபோன் மணி கனகனவென்று அடித்தது. சந்துரு ரிசீவரை காதில் வைத்துக்கொண்டு, ஹலோ, யார் அது என்று கேட்டான். நான் யார் என்பது அவசியமில்லை, சந்துருதானே பேசுகிறது என்று குரல் கேட்டது. அப்போ அதுவும் கூட அவசியமில்லை என்றான் சந்துரு. இன்று காலை ஒரு மடையன் வந்து ஒரு தோல் பை காணாமல் போனது பற்றி உளறினானா? எல்லாம் தெரிந்த மேதாவி ஒருவருக்கு நான் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டுமா?
தேவையில்லை. இப்போது வேறு இரண்டு முட்டாள்கள் வந்து உட்கார்ந்து பிதற்ற ஆரம்பித்து விட்டார்களா?
உங்கள் உபாசனா தேவதை இச்சினியா அல்லது வெறும் கற்பனையா என்றான் சந்துரு.
இரண்டும் இல்லை யமன். இந்த விவகாரங்களில் நீ தலையிட்டுக் கொள்ளாதே.
எச்சரிக்கை செய்யவே அழைத்தேன். இவர்களை உடனே அனுப்பிவிடு. தெரிந்ததா? அனுப்பவில்லை என்றால் எனக்கு தெரியும். அப்புறம் நான் உன்னை வந்து பேட்டி காண்பேன். என் பெயர்தான் சொல்லிவிட்டேனே, யமன். மிகவும் வந்தனம். எனக்கு சம்பளம் கொடுக்கிறவர்களின் ஆங்கியைகளை கேட்கவே நேரம் போதவில்லை. அப்புறம் நீங்கள் சௌக்கியம்தானே? நானும் கயிறு வாங்கி வைக்கிறேன். ஆமாம், கயிறு. எங்கள் போலீஸ் இலாக்காவில் மனித யமன்களை கயிற்றால்தான் கழுத்தில் கட்டி தொங்க விடுவோம். உடம்பு பத்திரம். டெலிஃபோனை வைத்துவிட்டு சந்துரு அவர்களை பார்த்து புன்னகை செய்தான். என் சிநேகிதன் ஒருவன் பேசினான். எப்போதும் அவனுக்கு வேடிக்கை விளையாட்டுதான் என்றான்.
இந்திரா அவனை ஒரு கணம் சந்தேகத்துடன் நோக்கினாள். பிறகு, உங்களை பங்களாவுக்கு அழைத்து கொண்டு போய் காட்ட வேண்டும் என்றே இப்போது நாங்கள் வந்தோம். சித்தப்பாவுக்கு ஏதோ பெரிய ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு முறை வருகிறீர்களா
என்று கேட்டாள். பேஷாக வருகிறேன், இப்போதே வருகிறேன் என்று உற்சாகமாக எழுந்துவிட்டான் சந்துரு.